SBS தமிழ்.
வணக்கம் சத்யநாதன் அவர்களே.
வணக்கம் ராய்சல் அவர்களே.
இப்ப இவின்னு சொல்றோம், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப பரவலாக இப்ப அதிகமாக இது பேசப்படுது. இப்ப தேர்தல்ல கூட, தேர்தல் பிரச்சாரத்துல கூட அது வந்து பேசப்பட்டது. இப்ப NRMA வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பத்திய பேச்சு இப்போதைய நாட்கள்ல அதிகமாக இருக்கு. அதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா என்ன?
நிச்சயமாக நம் நாட்டுக்கு அது தேவையான ஒரு கட்டத்தில் நாம் இருக்கிறோம் ரைசல். நான் இங்கு தரும் தகவல்கள் பிரதானமாக NRMA என்கின்ற நேஷனல் ரோட்ஸ் அண்ட் மோட்டார் அசோசியேஷன் என்ற அமைப்பின் கணிப்பை அடிப்படையாக கொண்டது. நம் நாட்டில் மோட்டார் வாகனங்கள் இப்போது எதுவும் உற்பத்தி செய்யப்படுவதில்லை என்பதை நேர்கள் அறிவார்கள். டொயோட்டா, ஃபோர்டு, ஹோல்டன் ஆகிய கார் உற்பத்தி நிலையங்கள் ஏற்கனவே மூடப்பட்டு விட்டன. ஆகவே இங்கு எமக்கு தேவையான வாகனங்கள் யாவும் இறக்குமதி செய்யப்பட வேண்டும் என்ற நிலையே இருக்கிறது. மோட்டார் வாகனங்களை தயாரிக்கும் நாடுகளை பார்க்கும் போது அந்த நாடுகள் எல்லாம் வேகமாக EV என்ற எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அல்லது மின் வாகனங்களை பெருமளவில் தயாரிக்க தொடங்கிவிட்டன. எதிர்வரும் சில ஆண்டுகளில் டொயோட்டா போன்ற மிகப்பெரிய நிறுவனங்களே முற்று முழுதாக மின்சாரத்தால் இயங்கும் வாகனங்களை மட்டுமே தயாரிக்கப் போவதாகவும், இன்டர்னல் கம்பஷன் என்ஜின் என்ற பெட்ரோல் மற்றும் டீசல் என்பவற்றை பயன்படுத்தும் வாகனங்களை தயாரிப்பதை நிறுத்திக் கொள்ளப் போவதாகவும் பொதுவாக நம்பப்படுகிறது ரைசல். எனவே நாம் வளமையாக இறக்குமதி செய்யும் நாடுகளிலிருந்து பெட்ரோல் டீசல் வாகனங்களை பெற முடியாத நிலை விரைவில் உருவாகும் என்பதே கணிப்பாகும். நாம் இப்போதிருந்தே EV என்ற மின்சார வாகனங்களுக்கு மாறிக்கொள்ளத்தான் வேண்டும். அதற்கான வசதிகளை நாடு பூராவும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் முனைப்பும் இப்போது வலுவடைந்திருக்கிறது ரைசு.
சரி, இப்ப எண்ணம் வலுவடைந்திருந்தாலும் அதை வாங்குறதுக்கு டப்பு இருக்கணும்ல. அப்ப எலக்ட்ரிக் வெஹிக்கிள் என்ன விலை இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன விலைக்கு விற்க போறாங்க?
இப்ப வந்து நிறையவே வாகனங்கள் சந்தைக்கு வந்து விட்டன. தற்போது சராசரியாக ஆஸ்திரேலியாவை பொறுத்த அளவில், நமது நாட்டை பொறுத்த அளவில் $45,000 தொடக்கம் $100,000 வரை வித்தியாசமான மாடல்கள் சந்தையில இருக்கின்றன. பெட்ரோல் டீசல் வாகனங்களை விட அவற்றின் விலை அதிகம் என்ற போதும், ப்ளூம்பர்க் என்ற நிறுவனம் கணித்துள்ள தரவுகளின்படி 2025 அதாவது இன்னும் சுமார் 5-6 ஆண்டுகளில் அவற்றின் விலை டீசல் பெட்ரோல் வாகனங்களின் விலைகளை விட குறைவாக இருக்கும் என்பதை கணிப்பாகும். இதற்கான காரணம், வாங்கப்படும் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் மற்றும் மின் வாகனத்தில் உள்ள லித்தியம் பேட்டரிகளின் விலைகளில் ஏற்படக்கூடிய வீழ்ச்சி, இவற்றை கருத்தில் கொண்டு இவற்றின் விலை வீழ்ச்சியடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சில ஆய்வுகள் இரண்டு ஆண்டுகளிலேயே மின் வாகனங்களின் விலை பெட்ரோல் டீசல் வாகனங்களின் விலைகளை விட இங்கு குறைவாக இருக்கும் என்று சொல்லுகின்றனர்.
சரி, இப்ப இன்னொரு செலவு இருக்கு இல்லையா? இப்ப ஒரு பெட்ரோல் காரன் வைங்களேன், இப்ப ஒரு 50 லிட்டர் பெட்ரோல் போட்டோம்னா நமக்கு ஒரு $70 ஆகும் அப்படின்லாம் கணக்கு பண்ணலாம். இவ்வளவு அதை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு ஆண்டுக்கு இவ்வளவு செலவாகும் அப்படின்லாம் ஓரளவுக்கு தெரியும்.
இப்ப
எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பொறுத்த அளவுல எவ்வளவு செலவாகும் அப்படின்னு எப்படி நாம இதுக்கெல்லாம் கணக்கிடலாம்?
இப்போதைய கணக்கின்படி தற்போதைய நிலையில் மின் வாகனங்களின் விலை அதிகம் என்பதுதான் அந்த முதலாவது செலவு, அது நிதர்சனமான செலவு. ஆனால் அவற்றுக்கான மின்சாரத்துக்கு செய்யப்படும் தொகை மிக குறைவு என்றே சொல்கிறார்கள். பெட்ரோல் வாகனங்களை பொறுத்தளவில், இப்போது நாம் பயன்படுத்தும் பெட்ரோல் டீசல் வாகனங்களை பொறுத்தளவில் அவற்றுக்கான தற்போதைய எரிபொருள் செலவு 100 கிலோமீட்டருக்கு சராசரியாக $16.5 என்று கணித்திருக்கிறார்கள். மின் வாகனத்துக்கான மின்சார செலவு 100 கிலோமீட்டருக்கு $4.5 என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு மின் வாகனங்களில் கம்பஷன் என்ஜின் இல்லாத காரணத்தால் அதை பராமரிப்பதற்கு, பழுது பார்ப்பதற்கு அதிகம் செலவு இல்லை. பெட்ரோல் டீசல் என்ஜின்கள் மட்டும் இருக்கும் வாகனங்களில் 100க்கும் அதிகமான மூவிங் பார்ட்ஸ், அதாவது இயங்கும் அங்கங்கள் இருக்கின்றன. மின் வாகனங்களில் மூவிங் பார்ட்ஸ் மிக குறைவு. மோட்டார் மட்டுமே இருக்கிறது. அவற்றுக்கு அடிக்கடி ஆயில் மாற்ற வேண்டிய தேவையில்லை. கிளட்ச், ஆயில் ஃபில்டர்ஸ் என்பன மாற்ற வேண்டிய தேவையில்லை. ஆகவே மின் வாகனங்களுக்கான பராமரிப்பு செலவு மிக மிக குறைவு என்பதுதான் தற்போதைய கணிப்பு.
சரி, இன்னொரு கேள்வி வருது. அப்படின்னா பெட்ரோல் டீசல் கார்ல வந்து சின்ன காரு, பெரிய காரு, ட்ரக், அப்படி இப்படின்னா பல விதமான வாகனங்கள் இருக்கு இல்லையா?
ஆமா.
இப்ப எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பொறுத்தளவுல எந்த மாதிரியான வாகனங்கள், எந்த மாதிரியான டிசைன்ஸ் வந்து வரப்போகுது?
பொதுவாகவே இப்போது முற்று முழுதாக மோட்டார் வாகனங்கள், அதாவது கார்கள் என்று நாம் சொல்லப்படுகிற மோட்டார் வாகனங்கள் மீதே இப்போது கவனம் செலுத்தப்படுகிறது. அதிபார வாகனங்கள் இப்போது ஆய்வில் இருக்கின்றன. சில நாடுகளில் லைட் ஹெவி வெஹிக்கிள்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சற்று பாரம் குறைந்த பெரிய வாகனங்கள் தயாரிப்பில் இருக்கின்றன, தயாரிக்கப்படுகின்றன, மக்கள் பயன்படுத்துகிறார்கள். இதை பார்க்கிற போது முழுமையாக வாகனத்தில் உள்ள பேட்டரி தரும் சக்தியால் ஓடும் மின் வாகனங்கள் என்று ஒரு வகை, இதை பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் என்று அழைக்கிறார்கள். இந்த பேட்டரிகளின் அளவை பொறுத்து அல்லது அதனுடைய சைஸை பொறுத்து அவற்றின் சார்ஜ் நீடிக்கும். இரண்டாவது வகை பிளக் இன் ஹைபிரிட்ஸ் எனப்படுபவை. இவற்றில் பேட்டரிகளும் எலக்ட்ரிக் மோட்டரும் கம்பஷன் என்ஜின் என்ற மூன்றும் இருக்கும். மூன்றாவது வகை வந்து ஹைபிரிட்ஸ் எனப்படுவது. இவற்றில் உள்ள பேட்டரிகள் சிறியவை. இந்த வாகனங்களில் கம்பஷன் என்ஜின் அதாவது பெட்ரோல் என்ஜினும் இருக்கும். என்ஜின் பேட்டரியை சார்ஜ் செய்யும். அடிப்படை சக்தி பெட்ரோலில் இருந்து பெறப்பட்டாலும் சாதாரண பெட்ரோல் வாகனங்களுக்கு தேவையான பெட்ரோலில் அரைவாசி மட்டுமே இதற்கு தேவைப்படும். இப்படியான வாகனங்கள் தற்போது நம் நாட்டில் 100,000 மேல் இருக்கின்றன. ரைசல், டொயோட்டா சில வாரங்களுக்கு முன்பு சந்தைக்கு இங்கு அறிமுகப்படுத்தியுள்ள RAV4 என்ற SUV ஸ்போர்ட் யூட்டிலிட்டி வெஹிக்கிளில் 11 மேற்பட்ட மாடல்கள் வந்திருக்கின்றன. அவற்றுள் 6 மாடல்கள் இந்த ஹைபிரிட் வகையைச் சேர்ந்ததாகும். 100 கிலோமீட்டருக்கு 6 லிட்டர் பெட்ரோல் போதும் என்ற அளவில் இந்த வாகனங்கள் பெட்ரோலை பயன்படுத்துகின்றன. டொயோட்டா ஏற்கனவே பிரியஸ், கேம்ரி, கொரோலா ஆகிய வாகனங்களிலும் இந்த ஹைபிரிடை சந்தைக்கு கொண்டு வந்து விட்டார்.
1 லிட்டர் பெட்ரோல் போட்டோம்னா இத்தனை கிலோமீட்டர் ஓடும் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ இது மாதிரி நீங்க இப்ப எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னா எவ்வளவு சார்ஜ் பண்ணா எவ்வளவு ஓடும், அது எவ்வளவு வேகம் ஓடும் எல்லாம் தெரியாது இல்ல?
ஆமா ஆமா, அதை பற்றிய தகவல் என்னவென்றால் இதுவரை இருந்து வந்த பெரிய பிரச்சனை இந்த சார்ஜ் எவ்வளவு தூரம் வரை நீடிக்கும் என்பதுதான். ஆனால் இப்போது ஒரு முறை சார்ஜ் செய்தால் 230 to 500 kilometers வரை நீங்கள் பயணிக்க முடியும் என்ற அளவிலே வாகனங்கள் இப்போது இங்கு வந்துவிட்டன. நாளாந்த பயன்பாட்டிற்கு இந்த அளவு சார்ஜ் போதுமானது. வாரத்துக்கு 2 or 3 times சார்ஜ் செய்தால் போதுமானது. ஆனால் ரேஞ்ச் ஆங்ஸைட்டி அதாவது போய் சேருவோமா என்ற பதட்டம் பற்றி பொதுவாக விவாதிக்கப்படுகிறது. நீண்ட பயணங்களை மேற்கொள்பவர்களுக்கு இந்த பதட்டம் ஏற்படுவது சகஜம். இருப்பினும் தற்போது சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் என்ற நிலையங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க பல மட்டங்களிலும் முயற்சிகள் செய்யப்பட்டு வருகின்றன. NRMA தனது அமைப்பில் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்திலும் தலைநகர் பிராந்தியத்திலும் 40 சார்ஜிங் ஸ்டேஷன்களை நிறுவ $10 million ஒதுக்கியிருக்கிறது. மாநில அரசுகளும் மத்திய அரசும் இது தொடர்பாக ஆலோசனைகளை நடத்தி வருகின்றன. சேஃபிஸ் ஸ்டேஷன்ஸ் என்ற பெட்ரோல் பங்குகள் இந்த சார்ஜிங் வசதிகளை எவ்வாறு அதிகரிக்கலாம் என்று ஆலோசித்து வருகின்றன. புதிதாக தொடர்மாடி குடியிருப்புகளை நிர்மாணிக்கும் ஆதன முதலீட்டாளர்கள் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்டர்ஸ் தொடர்மாடி குடியிருப்புகளில் சார்ஜிங் ஸ்டேஷன்களை நிறுவுவதற்கு முயற்சி எடுத்து வருகிறார்கள். ஆகவே எதிர்காலத்தில் ஐரோப்பிய நாடுகளில் தற்போது இருப்பதை போன்று சார்ஜ் செய்யும் சௌகரியம் பரவலாக கிடைக்கும். மின் வாகனங்கள் எவ்வளவு வேகமாக ஓடும் என்று பார்க்கும்போது மின் வாகனங்களில் கியர் இல்லாததால் எடுத்த எடுப்பிலேயே பெட்ரோல் டீசல் வாகனங்களை விட மிக வேகமாக இது புறப்படும். ஹயுண்டாயின் மின் வாகனமான கோனா மற்றும் டெஸ்லாவின் மாடல் எக்ஸ் இரண்டும் 2.5 seconds 100 kilometers வேகத்தை எடுக்கும். இந்த வேகம் V8 சூப்பர் கார் என்ற பெட்ரோலில் ஓடும் மிக அதிவேகமான கார்களின் வேகத்தை விட அதிகமானது என்பதுதான் உண்மை ரைசல். அத்தோடு மின் வாகனங்களில் பயன்படுத்தப்படும் லித்தியம் பேட்டரிகளை தயாரிப்பதற்கான லித்தியம் என்ற கனிமப் பொருள் இங்கு ஏராளமாக இருக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. எதிர்காலத்தில் வெளிநாடுகளுக்கு லித்தியம் ஏற்றுமதி செய்யும் பிரதான நாடு என்ற நிலையை கூட நாம் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது நாம் அடையலாம்.
மிக்க நன்றி சத்யநாதன். நீங்க சொல்றத பார்த்தா ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கிடணும் அப்படின்னு நிறைய நேயர்களுக்கு ஆசை வந்துடும் நினைக்கிறேன்.
அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வது நல்லது என்று நானும் நினைக்கிறேன்.
மிக்க நன்றி உங்களுக்கு.
நன்றி ரைசு.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil